ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது நம்ம நூலுக்குள்ள நுழைய இருக்கிறோம். நூலை பற்றிய ஒரு பெரிய முன்னுரையுடன் இந்த நூலை தொடங்கலாம். இந்த நூல் 12 சூத்திரங்களாக அமைந்துள்ளது. முதல் சூத்திரம் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற பதி, பசு, பாசம் என்பதில் பதியினுடைய உண்மை முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உண்மை என்றால் அது இருக்கிறது, இல்லாத பொருளை பத்தி நம்ம பேசல, இருக்கிற பொருளை பத்தி தான் பேசுறோம். அப்ப பதி என்பவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான் என்பதை அது அனுமான பிரமாணத்தினால் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை. பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இதுல வந்து வெளிப்படையாக நம்ம இந்த பாடல்கள்ல உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பார்க்க முடியாது, அதுக்குள்ள புகுந்து கொண்டிருக்கின்ற கருத்தை நம்ம பார்க்கணும். இரண்டாவது சூத்திரத்துல அவனே தானேயா இருவினையில் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே இருக்கு. சிவபெருமான் உயிரோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். இருவினையை கொண்டு உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரியுமாறு செய்கிறான். அதை தன்னுடைய அருட்சக்தியின் துணை கொண்டு செய்கிறான். அந்த அருட்சக்தியின்றி அவன் நீங்கி இருக்க மாட்டான். இதான் கருத்து இரண்டாவது சூத்திரம். இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறதுனா எப்படி பாச உண்மை சொல்லப்படுகிறது? அறிவுக்கு அறிவை வந்து நம்ம வந்து ரொம்பவும் அதுல உட்செலுத்தி பார்த்து அதுல இருந்து அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப இருவினையின் போக்குவரவு புரிய அவனுடைய அருட்சக்தியின் துணை கொண்டு இரு வினைகளுக்கு தகுந்தது போல இந்த உயிர்களுக்கு வினை பயனை சேர்த்து போக்குவரவு செய்கிறான்னு வருது. அப்ப இருவினை என்ற செய்தி வருகிறது. அங்க இவ்வினை எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா, வினை மாயை பற்றி கொண்டு செயல்படும். அப்ப மாயை பற்றி உண்மையும் அங்கு வருகிறது. அப்ப ரெண்டு கண்மமும் மாயையும் செயல்படுவதற்கு மூல காரணம் என்ன? ஆணவபலம். ஆணவபலத்தை பற்றி செய்வீர்கள் அப்படி எடுத்து சொல்லணும். இருவினையின் அப்படின்னு வரும்பொழுது இருவினையின் ஆணையின் நீக்கமின்றி, இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்ற ஆணை, இறைவனுடைய ஆணை அருட்சக்தி, அது ஒரு வகையில் துரோதான சக்தியாக செயல்படுகிறது, ஒரு வகையில் அருட்சக்தியாக செயல்படுகிறது. இந்த உயிர்கள் பக்குவமடைகின்றவர்களையும் அது மறைப்பு சக்தியாக இறைவனை அது மறைத்து விடுகிறது. இறைவனை மறைத்து உலகத்தையும் காட்டுகிறது. அப்ப மறைப்பு சக்தியாக அந்த ஆணவமலம் எப்படி அது செயல்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணவமலத்தினுடைய இயல்புகள், ஆழமலத்தினுடைய உண்மையை பெறப்படுகிறது. இப்படி பாத்தீங்கன்னா இதை கடவுளை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இந்த நூலை இறைவனை தவிர யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான நூல், எழுத்துக்குள்ள ஒரு சிந்தனை, எழுத்துக்குள்ள 1000 நூல்கள், ஒரு எழுத்துக்குள்ள 1000 நூல்கள், ஒரு சொற்களுக்குள்ள 1000 சிந்தனைகள், கருத்துக்கள் அப்படி அடையும் கிடைக்கிறதுக்குள்ள. ஆகவே இந்த இரண்டாவது பாச உண்மையை தெரிவிக்கிறது. மூன்றாவது பசு உண்மை. பசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கா இல்லையான், உயிர் வந்து தனியா உயிரையே நம்ம பார்க்க முடியாது. உயிர் ஏதாவது ஒன்றில்தான், ஒன்றோடு இணைத்துத்தான் பார்க்க முடியும். இந்த உடலோடு இணைத்து பார்த்து உயிர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அல்லது இறைவனோடு இணைத்து பார்த்து சோமம் தன்மையே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உயிரை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்க்க முடியாத உயிர் இருக்கிறது என்பதை அறிவினால எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளவு ஆராய்ந்து பார்த்து அதை தெளிவாக கையில் எடுத்து கொடுக்குது. உயிர்னு அந்த சூத்திரம் முடிச்சா உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க உணர்வீர்கள். முதல் சூத்திரத்தை முடிச்சால கடவுள் என்று இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். அதே மாதிரி இரண்டாவது முடிஞ்சால் பாசம் என்பது இருக்கிறது என்பதை உணர்வுகிறது. அப்ப இந்த மூன்று பொருளுடைய உண்மை இருப்பு இருக்கிறது, இருக்கிற பொருளை பற்றி தான் பேசுறோம். சிவபெருமான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் எல்லாம் உண்டு சொல்லுது, இல்லைன்னு சொல்றதில்ல. அமங்கலகரமாக பேசுகின்ற பேச்சே நம்மிடம் கிடையாது. இல்லை கிடையாது, போ ஒழிஞ்சு போ. நம்ம இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒடுக்கிக் கொள்வது ஒடுக்கம் என்று சொல்கிறோம், அழிப்பு என்று சொல்வதில்லை. இறைவன் அழிக்கிறான் அந்த வார்த்தையே கிடையாது. ஒடுக்கம் மீண்டும் அவன் தோற்றுவிப்பான். உலகத்தில் எந்த பொருளும் அழியவே அழியாது. அழியாத பொருளே எல்லா பொருளும் அழியாத பொருள் தான். ஒரு நிலை மாற்றம் ஏற்படும், அதைத்தான் நம்ம அழிவுன்னு சொல்றோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி அமையும். இப்படி எல்லாம் சைவ சித்தாந்தம் மங்களகரமானது. சிவம் என்பதற்கே மங்களம் என்று பொருள். அப்போ இது மங்களகரமாக பேசுகிறது. பேராற்றலும் பேரறிவும் அனுகிரகம் உடைய சிவபெருமான் பரம்பொருள் என்பது ஒன்று உண்டு. சிற்றறிவும் சிறு செயலும் விருப்பமும் உடைய உயிர் உண்டு. அறிவே இல்லாத பாசம் உண்டு. உயிர்களுக்கு மறைப்பை செய்கின்ற, அறியாமை செய்கின்ற ஆணவம் உண்டு. உயிர்களுக்கு விருப்ப வெறுப்பினுடைய அடிப்படையிலே நல்வினை தீவினைகளை செய்கின்ற கண்மமலம் உண்டு. உயிர்களுக்கு தனுதரனை போன போகமாக வருகின்ற மாயை உண்டு, இதெல்லாம் உண்டு, எதுவும் இல்லை சொல்றது இல்லை நம்ம. சமயங்களிலே மங்களகரமான சமயம் எதுன்னா நம்ம தான், சைவம் தான். சிவபெருமானுக்கு சொல்லுவாங்க சுடுகாட்டரசே சுடுகாட்டில் நடம்புறுகிறான் அப்படின்னு. இந்த தீவிர வைஷ்ணவர்கள் சில பேர் சிவகோயிலுக்குள்ள வரமாட்டாங்க, அது சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடு இல்லாத இடத்தை காட்டினா நம்ம அங்க போயிருக்கலாம். எவன் யார் அதை சொல்லுகிறாரோ அவரே சுடுகாடு தான். ஏனென்றால் அந்த உடலிலே ஓராயிரம் திசுக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன, ஓராயிரம் திசுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே, உயிர்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. நம்ம உடம்போட சுடுகாடு எங்க இருக்கு? நம்ம உடம்பே சுடுகாடு தான். நம்ம வேக வேகமா பேசிட்டு இருக்க நல்ல காரியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மூச்சுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் இறந்து கொண்டே இருக்கின்றன. எது சுடுகாடு இல்ல, எங்க தீட்டு இல்ல, அந்த இடத்த காத்துனா சிவபெருமான அங்க போய் இருக்க சொல்லலாம். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சுடுகாடு தான். அதனாலதான் மணிவாசபெருமான் சுடுகாட்டா இருக்குன்னு தெம்பா பாடுறாரு. ஏன்னா உலகமே சுடுகாடு, நள்ளிரொளி நட்டம் பயின்றாடு நாதன். அவனை வந்து நடனமாடாவிட்டால் அவன் உனக்கும் கூட நுடிப்பை அவன் உண்டு பண்ணுகிறான். நீ யார் மறுக்கிறியோ உனக்கு கூட அவன் வந்து அவனை நாடுகின்றவர்களுக்கு அவன் சிவானந்த போகத்தை விளைவிப்பான். ஆனா நாடாமல் இருக்கின்றவனுக்கு அவன் உலகாதின்மங்களை அனைத்தும் அவன் தான் கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய அருளால் தான் நீ காற்று உனக்கு வருகிறது, நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். அவருடைய அருளால் தான் உணவு கிடைக்கிறது, நீ உண்டு கொண்டிருக்கிறாய். அவனுடைய அருள் இல்லாவிட்டால் நீ இயங்கவே முடியாது. அவனுடைய அருள் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு, நீ உணரவில்லை, அவ்வளவுதான். ஆகவே இந்த பதியினுடைய உண்மை, அப்புறம் அடுத்தது பாச உண்மை, பசு உண்மை, இதெல்லாம் பற்றி முதல் மூன்று சூத்திரங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படியே எதிர் நிரல் நிறையாக நான்காவது சூத்திரம் பசியினுடைய இலக்கணம் சொல்லுகிறது. பசுனா உயிர் தானே, உயிருடைய இலக்கணம். ஒன்றொன்றுடைய இயல்பு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து சமயத்துறையில் நுழைந்திருக்கிறோம், சமயத்தை முழுமையாக ஆராய்கிறோம். நம்ம ஆராய்கின்ற ஐந்து பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல உண்டுன்னு சொன்னோம். அந்த உண்டுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பொருளுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். எந்த பொருளோட நம்ம சேரலாம், எந்த பொருள் இருந்து விலகணும், எந்த பொருள் நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அப்ப என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா இயல்பு தெரிய வேண்டும். அதற்காக இயல்புகளை அடுத்த அது அடி சொல்கிறார். அந்த நான்காவது சூத்திரம் எதிர் நிரல் நிறையாக அணின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அதன் அந்த அது போல முதல்ல பதியை சொன்னார், அடுத்தது பாசத்தை சொன்னார், பசுவை சொன்னார். இந்த பசுவை சொன்னதுல மறுபடியும் தொடங்குறார் நாலாவதுல. பசுவினுடைய இயல்பு நாலாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பாசத்தினுடைய இயல்பு, பாச இலக்கணம் ஐந்தாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆறாவது சூத்திரத்துல பதியினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. அவன் சிவசத்து, சிவபெருமான அறிய முடியும், அறியப்படுபவனா, அறிய முடியுமா, அறிய முடியாது. அவனை ஒரு வகையால் அறிய முடியாது, இன்னொரு வகையால் அவனை அறியலாம். அறிய முடியாத பொருள் என்று இருந்தால் அறிய முடியாத பொருளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லையா? இல்ல, அது வருவன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்ணுக்குட்டிக்கு கொம்பு உண்டு, முதல்ல இல்லைனாலும் காலப்போக்கில் அது வந்துடும், வந்துடும். முயலுக்கு கொம்பே இல்லை, அது என்ன, நீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கொம்பு வராது. கன்று குட்டிக்கும் கொம்பு இல்லை, ஆனா கொம்பு முளைக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு, அது வந்துடும், தாங்க நாளில் வெளியில வந்துடும். ஆகவே இந்த பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் இறைவனை அறிய முடியாது, ஆகவே அவன் சிவம். பதி அறிவினால், அந்த பரிஞானத்தினால் இறைவனை அறிய முடியும், அதனால் அவன் சத்து. ஆகவே அவன் சிவசத்து என சொல்லப்படுகிறான் என்று ஆராதத்தில் சொல்கிறது. இந்த முப்பொருளுடைய உண்மை தெரிந்து அதனுடைய இயல்புகள் இலக்கணம் தெரிந்த பிறகு, அதற்கு பிறகு நம்ம எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இயல்புகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாம் சாதனைகள் செய்ய வேண்டும். அந்த சாதனத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது ஏழாவது சூத்திரம். சாதிக்கும் அதிகாரி யார்? இந்த ஐந்து பொருள்கள்ல யாரு சாதிக்கிறவன்? உயிர். அந்த சாதிக்கிறவனுடைய தன்மை என்னன்னு ஏழாவது சூத்திரம் சொல்லுகிறது. இந்த சாதிக்கின்ற அந்த உயிரானது எதை சாருகிறதோ அதன் தன்மை அடையக்கூடியது. அது இறைவனும் அல்ல, இந்த பாசமும் அல்ல, அசத்தும் அல்ல, அது சத்தும் அல்ல. இந்த ரெண்டையும் இல்லாத வேறொரு பொருள், அது சதசத்து என்று அது நிர்ணயித்து நமக்கு சொல்லுகிறது. அந்த சதசத்தாக இருக்கிறவன் தான் ஜாதிப்பான். ஏன் ஜாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாசம் எதை எந்த இன்பத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க ஆற்றல் இல்லாது இல்லையா? நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், இந்த மைக்கு ஏதாவது தெரியுமா? நான் இவ்வளவு பேத்தையும் வாங்கி நான் தான் எல்லாரும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்குமா? அது கிடையாது. இறைவன் இன்பப் பொருள், அவன் இன்பப் பொருளே தர இன்பத்தை அனுபவிப்பவன் அல்லன். அவன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு அப்பால ஒரு பொருள் இருந்தா தானே வேற ஒரு பொருள் எடுத்து அவன் அனுபவிப்பான். அவனுக்கு அப்பாலே ஒரு பொருளும் கிடையாது. அவனுடைய வியாபாரத்துக்குள்ள எல்லா பொருளும் அடங்கி இருக்கின்றன. அவன் வேற ஒரு பொருள் இருந்து இன்பம் அனுபவிப்பான் அல்லன், அவனே இன்ப சுரூபம். ஆகவே இந்த உலகத்தை சார்ந்த இன்ப துன்பங்களையும் இறைவனை சார்ந்து சாஸ்வதமான இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் ஒரே ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா உயிர். அந்த யாரு சாதிக்கும் அதிகாரி, அவன் சததத்து சாதிக்கின்ற ஒரே பாக்கியம் பெற்றவர், ஒரு தகுதி பெற்றவர் உயிர் தான். அப்புறம் எட்டாவது என்ன சொல்லுகிறேன்னா, சாதிப்பதற்குரிய கருவி என்ன? சாதிப்பதற்குரிய கருவி ஞானம் இல்லையா? ஞானம் எப்படி வருகிறது? ஐம்பல வேடரினை அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, தவம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற ஞானம். அந்த சாதிப்பதற்குரிய கருவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாதிப்பதற்குரிய கருவி எதன் வழியாக வரும்? குரு மூலமாக வரும். அப்ப அந்த அதை பற்றி, குரு பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம் எட்டாம் சூத்திரம். எட்டாம் சூத்திரம் குருநாதனாக சிவபெருமான் வந்து நம்முடைய எட்டாம் திருமுறையில மணிவாசக பெருமானுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து ஒன்பதாவது, எந்த கருவியை கொண்டு சாதிப்பாய்? சாதிக்கின்ற நம்ம சாதிப்பதற்குரிய சாதனம் என்ன, கருவி என்னன்னு தெரியுது. அது வரும் வழி தெரியுது. குருநாதன் வழியா வந்துருச்சு. அந்த கருவியை கொண்டு எப்படி சாதிக்கிறது? குருநாதன் வந்து உதயம் பண்ணிட்டான். என்ன உதவி பண்ணுவான்? அதை எப்படி சாதிக்கிறது, என்ன முறையில சாதிக்கிறது என்பதை ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுகிறது. விதி எழுந்தும் ஐந்தெழுத்தே அப்படின்னு ஒன்பதாம் சூத்திரம் அதை சொல்லுகிறது. இத மூன்றுமே சாதகன் சாதகன் வர்றதுனால இது என்ன எழுது, சாதனைகள். சாதிக்கும் அதிகாரி, சாதிப்பதற்குரிய கருவி, சாதிப்பதற்குரிய வழி, இது எட்டாம் சூத்திரம். ஒன்பதாம் சூத்திரம் சாதிக்கும் முறை. அதனால இது என்ன எழுது, சாதனை இயல். அதுக்கும் அடுத்தது சாதனை செஞ்சிட்டோம். நம்ம சாதனை செஞ்சா அந்த சாதனத்தின் விளைவாக நமக்கு ஒரு பயன் வரணும் இல்லையா? கார்ல ஏறி போயிட்டு இருக்கோம், குறிப்பிட்ட இடம் போகணும்ட்டு. அதனுடைய விளைவு என்ன? அந்த ஊருக்கு போய் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அந்த பயனை செய்யும், அந்த வேலையை செஞ்சு அதனுடைய பயனை நம்ம பெறணும் இல்லையா? இப்போ சாதனம் எந்த வழியாக வருகிறது என்றாச்சு, சாதிக்கும் முறையும் தெரிஞ்சாச்சு, சாதனை செய்யறோம், செய்யறதின் மூலமாக நமக்கு என்ன பயன் வருகிறது என்பதை அடுத்தது பயணிகள் சொல்லுகிறது. பத்தாவது சூத்திரம், அந்த சாதனத்தின் விளைவாக நம்மிடம் இருக்கின்ற, இதுவரையிலும் நம்ம மிரட்டி கொண்டிருந்த, நமக்கு துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்த, போக்குவரவு செய்து கொண்டிருந்த அந்த ஆணவ மரமானது நம்மை விட்டு நீங்குகிறது. பத்தாவது சூத்திரம் பாச நீக்கம். பாச நீங்கிடுச்சு. பாச நீக்கம் நிகழ்ந்தது மட்டும் போதாது, ஒரு மனிதனுக்கு நோய் முற்றிலும் நம்மை விட்டு நீங்கிறது போதாது. நோய் நீங்கினா அவன் நோய், ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்குது, அவனுக்கு தெரபி எல்லாம் கொடுத்து அவனை வந்து நோயிலிருந்து நீக்கிருக்காங்க, அவன் எப்படி இருப்பான்? ஆளு நடக்க முடியாம இருப்பான். அவனுக்கு சத்து பொருள்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவனால எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது. மறுபடியும் நோய் நோய் தாக்கக்கூடிய அபாயம் கூட வரும். அதனால அப்படி அந்த பாச நீக்கம் நடந்த உடனே, ஆணவலம் நம்ம விட்டு நீங்கிய உடனே, அந்த இடத்தில் நாம் சிவ பேச்சினை அடைய வேண்டும். அது பதினோராம் சூத்திரம் சிவ பேச்சை பற்றி சொல்லு. பாச நீக்கம் நிகழ்ந்த இடத்துல என்ன நடக்கும்? சிவ பேரு, சிவனை நாம் பெறுவோம். அந்த சிவ பேரு அடைந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இருப்பான்? பன்னெண்டாம் சூத்திரம் பன்னெண்டாவது திருமுறை, ஜீவன் முத்திரர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள்? எல்லாம் சிவனே நம்முடைய தலைவன், அவனுடைய அடிமை நாம். அப்படிதான் ஒரு குறிக்கோளை நீங்க வைத்துக் கொண்டாத பாருங்க. அவர்களுக்குன்னு ஒருவருடைய இளங்குடி மாறனாயினார், எந்த பொருளும் அவருக்குன்னு கிடையாது. இயற்பகை நாயனார், ஒரு பொருளும் அவருக்கு கிடையாது, எல்லாமே சிவன் சொத்து. ஆகவே இந்த அணைந்தவர்கள் எப்படி, ஜீவனத்துடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதை பனிரெண்டாம் சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கடி அன்பருடுமறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொடுமே. இப்படி பன்னிரண்டு சூத்திரங்கள் நமக்கு இறைவனிடம் அழைத்துள்வதற்கு பெரிய கருவியாகவும் வழியாகவும் நமக்குரிய வரப்பிரசாதமாகவும் இந்த சுயான போத நூல் அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதல் சூத்திரம் பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை மூ இணைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தன் ஆதி எம்மனார் புலவர். இதனுடைய கருத்து, இந்த சூத்திரம் என் முதலிற்றோ எனின், என் முதலிற்றோ என்ன சொல்லியது என்றால், சங்காரகாரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்தி உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. தங்காரகாரம், தங்காரம் தங்காரம் என்றால் இந்த உலகத்தை ஒடுக்குபவன், உலகத்தை இந்த பேரூழின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பேரூழி காலத்தில் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அழிப்பவன் என்று நாம் சொல்லக்கூடாது, அது என்ன சொல்லணும், ஒடுக்குபவன். யார் ஒருவன் இந்த உலகத்தை ஒடுக்குகிறானோ கடைசியில அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமுதற் பொருள். சங்காரகாரணனையே உள்ள சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம், அதை உணர்த்துதலுக்காக இந்த பாடல். இந்த நூற்பா முதல் நூற்பா ஒரு ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு கருத்தை மையமாக வைத்திருக்கும். அந்த நூற்பாவுடைய மைய கருத்து என்னன்னா, யார் ஒருவன் முற்றழிப்பு செய்கிறானோ அவன்தான் முழுமுதற் பொருள். முற்றழிப்பு செய்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, முற்றழிப்புன்னே பேரு, முற்றழிப்பு சமயத்துல என்ன செய்வான், எல்லாவற்றையும் ஒடுக்குவான், ஒண்ணு கூட மீதி இருக்காது. அவன் படைத்தர் கடவுளையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான், காத்தர் கடவுளையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான், ஒடுக்குதற் கடவுளையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்வான். ஆகவே அவன் மறைத்தல் கடவுள், அருளல் கடவுள் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்வான். அவன் மட்டும்தான் தனியா இருப்பான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஏகனாக அவனே நிறைந்திருப்பான். அப்படி இருக்கின்றவன் மீண்டும் புனருற்பவம் செய்யும் பொழுது, புனருற்பவம்னா என்ன, மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அவன்தான் படைப்பு கடவுளை படைப்பான். படைப்போன் படைக்கும், படையோன் படைத்தவை, காப்போன் காக்கும், கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகம். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராயிருந்த விண்ணோர் பகுதி, கீடம் புறையும் கிடவோம். மற்ற தேவர்கள் எல்லாம் பார்த்தா புழு மாதிரி, மனிதன் மாதிரி அவரு, மற்ற தேவர்கள் எல்லாம் புழு மாதிரியாம். அவன் அவன்தான் படைப்பவனை படைக்கிறான், காப்பவனை அவன்தான் காப்பாற்றுகிறான். ஆகவே இந்த இந்த எல்லாரையும் அவன் தனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறான். முற்றழிப்புங்கிறது என்ன, எல்லாவற்றையும் ஒடுக்கொள்ளுதானே, ஒரு படைப்பு கடவுள் மட்டும் வெளியே வச்சுட்டு, காத்தல் கடவுளையும் வெளியே வச்சுட்டு, ஒடுதல் கடவுளையும் வெளியே வச்சுட்டு முற்றழிப்பு செஞ்சானா அது முற்றழிப்புன்னு சொல்ல முடியாது. ஆகவே சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். அதனாலதான் மணிவாசக பெருமான் எடுத்தார் திருப்பள்ளி எழுத்துல, போத்தியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுரை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். தேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல்தூள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே. ஏற்றுயற்கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றியன் வாழ் முதலாகி, அவன்தான் முதல், எல்லாவற்றுக்கும் முதல். அவனுடைய முதல் இல்லாவிட்டால், வியாபகம் இல்லாவிட்டால் உயிர்களுக்கு இருப்பு இல்லை, உலகத்துக்கும் இருப்பு இல்லை. அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எந்த உயிருக்கும் செயல்பாடு இல்லை, உலகத்திற்கும் செயல்பாடு இல்லை. அதை நம்ம உணரணும். ஆகவே அவன்தான் முழுமுதற் கடவுள், சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து, மைய கருத்து. இந்த கருத்தை விரிவா தெரிஞ்சுக்க போறோம் கீழே. இப்ப பாட்டை பதவுரையா பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த இந்த சொல்லுக்குள்ள அப்படியே சுருகி கொண்டுதார். எல்லாத்தையும் குறிப்பிடுகிறது. அவன் அவள் என்று சுட்டி குறிப்பிடும் உயர்தனை பொருள்களாகவும், அது என்று சுட்டி குறிப்பிடும் அகிரணை பொருள்களையும் தனது பகுதிகளாக உடைய இந்த உலக தொகுதி. இந்த இடத்துல அவன் அவள் அது எனும் அவை என்பது இந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து அவைன்னு போடல. அவை என்பதற்கு இங்க தொகுதி என்று பொருள். இந்த உலக தொகுதி, இந்த உலக தொகுதியை இப்படி பார்க்கலாம், உயர்தனை பொருள்கள் அகிரணை பொருள். உயர்தனை பொருள்கள்ல ஆண்பால் பெண்பால், அகிரணை பொருள்கள் ஒன்றுதான். ஆகவே இவைகளையெல்லாம் பகுதிகளாக உடையது இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துல இந்த இதுதான் அடங்கி இருக்கிறது. இது மூவினைமையின் இவை எப்படி இருக்கிறது, மூன்று வினைகளுக்கு உட்படுகின்றன இவைகள். என்ன மூன்று வினைகள், தோன்றி நின்று அழியும் தன்மையுடையவா இருக்கின்றன இவைகள். தோற்றிய திதியே, ஆகவே இந்த கடப்பொருளாகிய இவைகள், இவைகள்லாம் கடப்பொருள்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் உடம்பு, நம்ம ஆண்னா உடனே உயிர் நினைச்சு கூடாது. உயிருக்கு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அகிரணி பொருளுடைய உடம்பு, எருவு மாடு, பசுமாடு, கண்ணுக்குட்டி, புழு, பூச்சி, நாய், பன்னி எல்லாம். ஆகவே இந்த உடல்கள் தோன்றி நின்று அழியும் தன்மையுடையா இருத்தலின் இவைகள் தோற்றிய திதியே. தோற்றிய, அவை தோன்றியன்னு போடல பாருங்க, தோன்றியன்னா தானா தோன்றுச்சுன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, அந்த தோற்றிய தோல் அந்த இன்னுக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தோற்றிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதியே உள்பொருள்களே, திதினா உள்பொருள், திதினா வந்து அமாவாசை திதி, பாட்டிமன் திதி, பிரதம திதி, இல்ல எங்க அம்மா திதி எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது சைவ சித்தாந்தத்துல நம்ம வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே சொல்லி இருக்கிறேன், சைவ சித்தாந்தத்துல இங்க என்ன பொருள் சொல்லுகிறோமோ அந்த பொருள் வழியா நீங்க வந்துடணும். காலணிகளை வெளியே கண்டி போட்டுருக்கோமா, அது மாதிரி எங்கெங்கயோ கேட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், வெளியே கழட்டி பண்ணும். இங்க உள்ள வரும் பொழுது இந்த கருத்துக்கு உள்ள இந்த விஷயங்களை மட்டும் கேட்டீங்கன்னா தான் குழப்பம் இல்லாம இருக்கும், இல்லைன்னா குழப்பம். துரியாதீனம் கேட்டுட்டீங்க வந்து நான் சொல்ற துரியாதீனம் கேட்டீங்கன்னா குழம்பிடுவீங்க. இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் இருக்கு. நான் இன்னொன்று காரிய பொருள் அப்படின்னு ஒன்னு இருக்கு. காரிய பொருள்னா நான் ஒரு காரியமா வெளியில போனேன், காரியம்னா வேலை ஒரு பணி அப்படின்னு சொல்ல முடியா. இங்க காரிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பொருள் தோன்றி நின்று அழிகிறதோ அது காரிய பொருள். காரிய பொருளுக்கு ஒரு அது வருது, எல்லாமே வருது. காரிய பொருளுக்கு ஒரு கர்த்தா வேணும். அப்ப காரிய பொருள் என்று சொன்னாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அது தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். அந்த தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் தானா தோன்றி நின்று அழியாத கல பொருள்கள், அதுக்கு தோன்றி போய் ஒரு கர்த்தா வேணும், அவனுக்கு ஒரு துணை வேணும், அப்படிலாம் வரணும் அது. ஆகவே இந்த நம்ம சைதாதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். திதியே அப்படின்னா உள்பொருள், தோற்றிய திதியே, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே. ஆகவே இதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். இப்ப பாட்டை மட்டும் சொல்லியாச்சு, அவன் தோற்றுவதற்கு எப்படி வேணும், அவன் எல்லாமே தானா தோணாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா, பார்க்கலாம் என்னன்ட்டு. ஒடுங்கி உலகாம், ஒடுங்கி அதாவது ஒடுங்கி என்பது இங்க சிவபெருமானுக்கு ஒடுங்கி என்று பெயர். அவன் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வதனால் அவனுக்கு என்ன பேரு, ஓம் ஒடுங்கியாயனவான்னு சொல்லலாம், ஓம் ஒடுங்கியே போற்றின்னு சொல்லலாம். ஒடுங்கி ஒடுங்கி உலகாம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு அவனுக்குள்ளே ஒடுங்கி இருந்தது. தோன்றுவதற்கு முன்பு எங்க இருந்துச்சு, அவனுக்குள்ள இருந்தது. திரும்பி வரும்பொழுது எங்க இருந்து வருது, அவனிடமிருந்துதான் வருகிறது. இங்க ஒரு சந்தேகம் வரணும் உங்களுக்கு, இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். இது அவன் வந்து அறிவு பொருள், உலகம் சடப்பொருள். அப்போ அவனுக்குள்ள ஒடுங்கிச்சு, அவனுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா அவன் அறிவு பொருள் இருந்து சடப்பொருள் எப்படி வெளியே வரும், தற்காலி வந்து பொருந்தாம இருக்க எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. அது மாயையிலிருந்து அவன் தோற்றுவித்தான், மாயில் தான் ஒடுங்கிட்டு. ஆனா அந்த மாயையும் நிலைத்திருப்பது எதுல, அவன்ல. அதனாலதான் அவன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறோம். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா பங்கஜம் சொல்றோம், பங்கம் பிளஸ் ஜம்மு. பங்கம் என்றால் தேரு, தேற்றிலிருந்து தோன்றியதுதான். ஆனா தேற்றிலிருந்து அது தோன்றுகிறது, அதுக்கு பேரே பங்கஜம் பேரு. தேற்றிலிருந்து தோன்றியதுதான் பேரு. அது தேர்தலுக்கு தோணுதா இல்ல, ஏலிருந்து தோணுது, கிழங்குல இருந்து தோணுது, கிழங்குல இருந்து தோணுதுன்னு நம்ம சொல்றது இல்ல, அதை தேற்றிலிருந்து தோன்றியது என்று சொல்லுகிறோம். அது விதையிலிருந்து அந்த கிழங்கில் இருந்துதான் தோன்றியது. அது போல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மாயிலிருந்து தான் தோன்றுகிறது. மாயை தடப்பொருள், தடப்பொருளிலிருந்து தடப்பொருளை அவன் தான் தோற்றுவிக்கிறான். ஆனால் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருப்பதனால் மாயையும் அவனுடன் இருக்குது. அதனால மாயை ஒடுங்குவதை நம்ம என்ன சொல்றோம், அவனில் ஒடுங்கியது, திருப்பி அவனில் இருந்து. ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது நம்மகிட்ட. அந்த அளவுக்கு நாம் சைதன்யம் அப்படி அமைஞ்சிருக்கு. அது நம்முடைய பெருமை இல்ல, சைதன்யத்தின் பெருமை அது. ஒடுங்கி உலகாம், தாம் தோன்றுவதற்கு முன்பு யார் இருந்துச்சு, ஒடுங்கிக்குள் இருந்தது, ஒடுங்கியிலிருந்து அது வெளியில வருகிறது. ஏன் அதான் ஒடுக்கியாச்சு இல்ல, முடிஞ்சு போச்சு இல்ல வேலை, ஒடுக்கிட்டார்ல தனக்குள்ள. அப்ப அந்த ஒடுங்கி நின்ற உலகத்தை எதுக்கு அவர் வேலை இல்லாம தோற்றுவிக்கிறாரா, தோற்றுவிக்கிறாரா, ஒடுக்கிட்டார் தனக்குள்ள, பேசாம முடிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு இது இல்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன என்ன வேலை இல்லாத வேலையா, சாமிக்கு வேற வேலை கிடையாதா என்றால், இந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் மலத்தில் இருந்து விடுபடாமல் மலத்துக்குள் இருந்து துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதனால் இந்த உயிர்களை மலத்தில் இருந்து நீக்கி ஞான ஒளியை தர வேண்டும் என்பதற்காக அவன் மீண்டும் புனரூர்போகம் செய்கிறான். மலத்து உலகாம், மலம் இருப்பதினாலே மீண்டும் இந்த உலகம் உலதாகி வருகிறது. தன்னிடம் ஒடுங்கியிருந்த இந்த உலகத்தை அவன் தோற்றுவிப்பது எதன் பொருட்டு என்றால் உயிர்களை பற்றியுள்ள ஆணவபலமாகிய மாசினை நீக்குவதற்காக, அந்த குற்றத்தை அந்த செயலை செய்கின்றவன் அந்த மாதி. இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் மூல புருஷனாக இருக்கிறான். உலகமெல்லாம் அவனிடதான் ஆதி. தோன்று ஆதின தோன்றுதல், அந்தம்னா முடிதல், எல்லாம் முடிகிறது. இந்த அந்தத்தையும் ஆதியையும் உலகத்துக்கு செய்கின்ற, பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கிறானே, முற்றழிப்பு காலத்தில் இவ்வுலகத்தை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி முடிவு உண்டாக்குகின்ற அந்த ஒடுக்குதற் கடவுள் ஆகிய சிவபெருமான், அதாவது யார் ஒருவன் அந்தத்தை செய்கிறானோ அவனே ஆதி முதல்வன். அந்தத்தை செய்கின்றவன் தான் முதல்வன். எம்மனார் புலவர் இவ்வளவு உண்மைகளையும் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? எம்மனார் புலவர் என்று உண்மையை உணர்ந்த, அளவை நூலறிந்த, அனுபவம் உடைய ஆச்சாரியார்கள் எமக்கு சொல்லியுள்ளார்கள். இவ்வாறு அளவை நூல் அறிந்த குருநாதர்கள் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் முற்றொழிப்பு செய்கின்றான். முற்றொழிப்பு செய்கின்ற அந்த பெருமான் தான் இந்த உலகத்திற்கு முதல்வனாக விளங்குகிறான். அவன்தான் மூலப்பொருளாக விளங்குகிறான். அவன்தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக விளங்குகின்றான். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்தில் சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு இருக்கு. சொல் பிரபஞ்சத்துல மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்வார்கள். வண்ணம் என்றால் எழுத்து, அது 51 எழுத்து இருக்கு. 51 எழுத்துக்கள் 81 பதங்களாக இருக்கின்றன. அந்த பதங்கள் 11 மந்திரங்களாக இருக்கின்றன. அப்புறம் பொருள் பிரபஞ்சத்துல தத்துவங்கள் 36 தத்துவம், கலைகள் 5, புவனம் 224. இதை எல்லாவற்றையும் அவன் முற்றொழிப்பு. முற்றொழிப்பு என்பது சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அவன் இந்த மாயைக்குள்ள ஒடுக்கிறது. மந்திரம், மந்திரம் என்பது வாக்கியம். உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு கூட, மந்திரம் என்பது வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாம் பதத்துக்குள்ள ஒடுங்கும். பதமெல்லாம் வண்ணத்துக்குள் ஒடுங்கும். வண்ணம் புவனத்துக்குள் சென்று ஒடுங்கும். புவனம் தத்துவங்களுக்குள்ள ஒடுங்கும். தத்துவங்கள் எல்லாம் கலைகளுக்குள்ளே சென்று ஒடுங்கும். இப்படி ஒடுக்குவான் சிவபெருமான். எல்லாவற்றையும் ஒடுக்கி அந்த அதுக்கு மூலமாக இருக்கின்ற மாயையை அவன் தனக்குள்ள, மாயக்கு மாயை அவனுடைய வியாபத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆகவே எல்லாம் மாயைக்குள் ஒடுங்கிவிடும். மீண்டும் மலம் இருப்பதினால், நமக்கு மலம் இருக்கு, ஆணவலம் இருக்கு, இன்னும் எல்லா உயிர்களையும் விட்டு ஆணவலத்தை போகல. ஏனென்றால் ஒரு பேருடைய காலம் கொடுத்தும் நம்ம ஆணவலத்தை நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்கின்ற, ஞான பாதையில் செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இன்னும் ஏராளமான உயிர்கள் ஆணவலத்துக்குள்ளே ஒடுங்கி இருப்பதினாலே, அந்த ஆணவலத்திலிருந்து உயிர்களை வேறுபடுத்தி ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற அருள் காரணமாக மீண்டும் அவன் இந்த உற்பத்தியை, புனர் உற்பத்தியை செய்கிறான். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி,